할렐루야 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 நல்ல ஆயன் நானே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன ஹல்லேலூயா 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக
மத்தேயு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாட்சி உமக்கே
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 32-38 முடிய பேய் பிடித்து பேச்செழுந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார்
ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான இறை சிந்தனையின் நேரத்திலே உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்களும் இந்த இறை வார்த்தையினுடைய பகிர்வின் நேரத்திலே மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே ஊற்றெடுக்கிற ஒரு பெலனாக ஊற்றெடுக்கிற நீரூற்றாக ஜீவ நீரூற்றாக அது பொங்கி வருகிறது இது யாருக்கு இந்த அபிஷேகம் யாருக்கு இந்த ஆற்றல் கிடைக்கிறது அப்படின்னா வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்கிற பிள்ளைகள் யோவான் செய்தியில் நம்ம பார்க்குற அந்த வார்த்தை வார்த்தையான தேவன் தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது அந்த வார்த்தை கடவுளாகியும் இருந்தது அப்படி கடவுளோட கடவுளாகவே இருந்த வார்த்தை மனுறு எடுத்தது இயேசு என்கிற மகனாக வெளிப்பட்டது அந்த இயேசு என்கிற மகன் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஏதோ சக்தி நிறைந்த ஒரு ஆற்றல் இயேசு அப்படின்னு நம்ம இயேசுவை ஒரு மந்திரவாதியைப் போல பார்ப்பதல்ல இயேசு எப்படி செயல்பட்டார் என்பதை பார்த்து அந்த செயல்பாட்டுக்குள்ளே நம்மையும் வைத்து பார்ப்பது செயல்பட்டு பார்ப்பது இயேசுவை போல மாறுவது என்பது அந்த செயல்பாட்டைத்தான் குறிக்கிறது இன்றைக்கு நம்ம அதுக்குத்தான் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய தாய் துருவையும் கூட பல்வேறு தலங்களில் நமக்கு வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபை எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது மேலிடத்திலிருந்து அது அப்படியே பகுதி பகுதியாக பிரிந்து கடைசியில் பார்த்திங்கன்னாக்க பங்கு சமூகங்களாக அது பறந்து விரிந்து கிடப்பதை நம்ம பார்க்க முடியும் பங்கு சமூகம் அதெல்லாம் ஒரு இறையாட்சி நம்மளுடைய திரு அவையினுடைய தலங்கள் குடும்பம் என்கிறது அடிப்படை தளம் அதிலிருந்து நம்ம இணைந்திருக்கிற அந்த பங்கு தளம் இது பங்கு தளத்தில் கூட இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா அன்பியங்களாக பிரிக்கிறோம் அருங்குடை இல்லங்கள் இதெல்லாம் வந்து பங்கினுடைய ஒரு இன்னும் என்னது எக்ஸ்டெண்டட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு உடலினுடைய அமைப்புகள் இதெல்லாம் இணைந்து நம்மளுடைய திரு அவையை உருவாக்குகிற அப்போது இந்த பங்கு சமூகங்களில் நம்ம அடையாளமாக நம்ம எதை பார்க்குறோன்னா, ஒரு பங்கு சர்ச்சு அப்படி பாரிஷ் சர்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபாதர் உட்காந்துட்டு ஒரு புஷ் வைப்பார். அதோடு மட்டும் இல்லை, ஒரு பங்குக்குள்ளே போனீங்கன்னாக்க பலவிதமான அமைப்புகளை நம்ம பார்க்க முடியும். பலவிதமான அமைப்புகள், பங்கு பேரவை இருப்பாங்க, பங்கில் சில பணிக்குழுக்கள் இருப்பாங்க, பங்கில் வந்து அன்பிய குழுக்கள், அப்புறம் மாதா சபையினர் இருப்பாங்க, பக்த சபையினர், வின்சென்டி பால் சபையினர் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பங்கில் இருக்க வேண்டிய அடிப்படை கட்டமைப்புகள். இதெல்லாம் என்ன செய்யும், ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொரு செயல்பாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். இது வெறுமனே நம்ம வந்து வழிபாடுகளை நடத்திட்டு போகிற ஒரு அமைப்பு அல்ல. ஒரு ஏதோ ஒரு லிட்டர்ஜிக்கல் ஒரு ஃபார்மேஷன், ஏதோ பூசிக்கு வருவோம், நட்கருணையை பகிர்ந்து பிட்டு சாப்பிட்டுட்டு பாய் பாய் போயிட்டு அடுத்த வாரம் வருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனை நம்மளுடைய திருவவை நமக்கு கொடுக்கல. நம்முடைய திருவவை நமக்கு கொடுத்துருக்கிற அந்த கத்தோலிக்க திருவவையை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி திருவவைனாக்க எல்லாமே திருவவை தான். சர்ச் இன்றைக்கி யார் யாரோ சர்ச்சை ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாமே அவங்க திருச்சபைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நாம் பேசக்கூடிய இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இயங்கி இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்டட் பாடி பாரிஷஸ் பங்கு சமூகங்கள் அப்படிங்கிறது வந்து வெறுமனே ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு அது உள்ள ஒரு சாமியார் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. மாறாக அந்த அடிப்படை மக்களினுடைய தேவைகளை சந்திப்பது, அந்த மக்களை ஆண்டவருடைய பணியில் இணைத்து அவர்களுக்கு விண்ணகம் சார்ந்த மகிழ்ச்சியை கொடுப்பது. அதாவது நம்ம விண்ணகம் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. அதில் என்ன இருக்கும், ஒரே ஒரு விஷயம் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். மோட்சம் அப்படின்னா அங்கே ஒரு மகிழ்ச்சி தான் இருக்க முடியும், மோட்சத்தில் கவலையே இருக்க முடியாது. அப்போ மோட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையை எந்த சமூகம் எங்கே உருவாக்கி தருகிறதோ அந்த சமூகம் விண்ணகத்தினுடைய அந்த நிறைவை வந்து இந்த இடத்துல செயல்படுத்துது. அது கடவுளுக்கு உகந்த ஒரு செயல்பாட்டுக்குரிய தலமாக இருக்கிறது. இப்போ எந்த குடும்பம் அப்படி செயல்படுதோ அந்த குடும்பம் விண்ணகத்தினுடைய அடையாளமாக இருக்குது. எந்த நபர் அப்படி செயல்படுறாங்களோ அவங்க விண்ணகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி தான் செயல்படுறாங்களா, எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறோம். குருக்கள், கன்னியர்கள், ஆயர்கள், பொதுமக்கள், பொதுநிலையினர் எல்லாரும் இப்படி இதுக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையாகவே இருக்கிறாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. அதனால தான் இன்றைய கேள்வி வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமாய் வைக்கப்படுகிறது. நான் இந்த தளத்துக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் என்பதை சிந்திக்க அழைக்கிற வாசகங்களை தான் இன்றைக்கு நம்ம அடிப்படை வாசகங்களாக வைத்து சிந்திக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி ஒரு புனிதரை பற்றி நம்ம சொன்னோம், மரிய குரட்டி. இப்போ மரிய குரட்டிக்கு என்ன பிரச்சனை, பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் இந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டான், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டான், அவ்வளோதான். அந்த பொண்ணு என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஃபார்மேஷன், இந்த திருச்சபை அவங்களுக்கு கொடுத்துருந்த அந்த ஃபார்மேஷன், கட்புனா என்ன, கடவுளுக்கு எதை நம்ம கொடுக்குறோம், அந்த கொடுத்தலினுடைய நிறைவு எப்படி இருக்கணும், இதை அந்த சகோதரி சரியாய் உணர்த்தப்பட்டிருந்தாங்க. அது அவங்களுக்கு அப்படியே வந்துடல, உள்ளக்க அது தானாக வர்றதல்ல. அப்போ அவங்க கோயிலுக்கு போய் அந்த குருவானவர் கொடுக்கக்கூடிய அறிவுரை, அவளுடைய பெற்றோர்கள் பெற்றிருந்த அந்த ஆற்றல், அந்த விசுவாச ஆற்றல் அப்படியே பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவருக்கு கடத்தி கொடுக்கப்பட்டது. அதை உள்வாங்கின விதமாகத்தான் இந்த சகோதரி செயல்படுறாங்க. இது தப்பு, இது கடவுளுக்கு உகந்தது அல்ல. அப்போது உயிரை கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த செயலுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம இணங்க வைக்க முடியாது, நம்ம கொடுக்க முடியாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. அப்போ அந்த நிலைப்பாட்டினுடைய ஆழம் எங்கிருந்து வருதுன்னா, இந்த திருவவை கற்றுக் கொடுத்த அந்த பாடத்திலிருந்து வருகிற. அப்போ இவங்க ஒரு தளத்தில் ஒரு சாட்சியாக நிற்கிறாங்க. அதுதான் நம்ம செயல்பாட்டுக்கான தளம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இவங்க அந்த சூழலை தேடி போகல, அந்த சூழல் அவங்கள தேடி வந்தது, இப்படிப்பட்ட ஒரு சூழல். அப்போ அந்த சூழலின் நேரத்தில் இந்த சகோதரி எப்படி செயல்பட வேண்டுமென்று காட்டினாங்க. இது எதிர்பார்க்கப்பட்ட அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு சூழலாக அமையலை, திடீரென்று நடந்தது. அப்படி திடீர்னு நடக்கும்போது கூட அந்த உள்ளத்து அளவில் எவ்வளவு ஒரு ஆழமான அல்லது அழுத்தமான ஒரு நிலைப்பாட்டை அந்த மகள் வைத்திருந்தார் என்று சொன்னால், அந்த செயலுக்கு கட்டுப்படாத ஒரு நிலைக்குள்ளே அவர் நின்றுருக்க முடியும். இப்போ நம்மளாம் யோசித்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு நம்ம திட்டமிட்டு செயல்படுறதுக்கு ஓகே, நம்ம திட்டமிட்டும் செயல்படுத்தணும். இது திடீரென்று நடக்கிற காரியம். அப்போது உள்ளார்ந்த ஒரு நிலை வந்து அப்படியா இருக்காமல் போயிருந்ததுன்னா அந்த சகோதரி அப்படி இருந்திருக்க முடியாது. அப்போ அந்த உள்ளார்ந்த நிலையை உருவாக்கி கொடுத்தது எது, இந்த திருவவை. அப்போ இந்த திருவவையினுடைய அடிப்படை செயல்களை பார்க்குற போது செயல்பாடு நிறைந்த ஒரு திருவவை, அதைத்தான் நான் இப்போ சொல்ல வருகிறேன். அப்போ அந்த செயல்பாடுங்கிற போது வெறுமனே ஆத்மாவில் மட்டும் வெறும் ஒரு அறிவு நிலையில் ஒரு ஐடியாஸை வந்து பைபிள்லேருந்து போட்டு நாலேஜ். இன்றைக்கி நிறைய பேர் பைபிள் கிளாஸ் எடுங்க, பைபிளை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. பைபிளை வந்து நம்ம வந்து படிக்கணும், உண்மையாக படிக்கணும், படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, அதை தான் நம்ம வலியுறுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கு கால சமூகத்தில் எல்லாரும் அறிவு நிலையில் உழந்துகிட்டே வராங்க. அறிவு நிலை இன்றைக்கி உயர்ந்து நிற்கிது. இந்த அறிவு நிலையினுடைய உயர்வில் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த அறிவு நிலையினுடைய உயர்வில் எல்லோரும் எதை தேடுறாங்கன்னா, ஒரு விதமான அறிவு சார்ந்த நாலேஜ் பேஸ்டு ஃபேக்ட்ஸ் அபவுட் காட், கடவுளை பற்றிய அறிவில் அவங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்பட்றாங்க. தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறது தவறில்லை, ஆனால் அந்த செயல், அந்த அறிவு ஆற்றலாய் மாறி வெளிப்படணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். வெறுமனை மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு நம்ம வந்து செயலில் ஒன்றுமே காட்டலை அப்படின்னா அது கடவுளுக்கு விருப்பமான அறிவாக இருக்க முடியாது. தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், ஆதாமியவாள் பாவம் செய்தாங்க, ஜென்ம பாவம். அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, கடவுள் எப்படியெல்லாம் வேலை செய்கிறாருங்கிற அறிவு இருந்துச்சு. ஆனால் அந்த செயல்பாடு வருகிற போது அதை ஆற்றலாக மாற்றக்கூடிய இயல்பை அவங்க இழந்து போனாங்க. இந்த கனியை சாப்பிடக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நோ, அந்த ஆற்றல் வெளிப்பட வேண்டிய நேரம் அது. அந்த நேரத்தில் அவங்க தோத்துட்டாங்க. இந்த ஜென்ம பாவம்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கும் நம்ம ஜென்ம பாவத்துக்குள்ளே அடிக்கடி போகிறோம். நிறைய விஷயத்தில் நம்ம போய்கொண்டே தான் இருக்கிறோம். எப்போ அப்படின்னா, சூழல்கள் அப்படி திடீரென்று வருகிற போது, நான் எனக்குள்ளே பலசாலியாக ஒரு பலனுள்ளவனாக ஆண்டவருடைய காரியங்களை குறித்து இல்லாத போது, வெறும் அறிவு நிலையிலே மட்டும் நான் பலனாக இருக்கிறேன், அது ஆற்றலாக எனக்குள்ளே வெளிப்பட மறுக்கிற போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற வாசகங்கள் எல்லாம் நம்மை இந்த ஆழத்தை நோக்கி போகிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்றார். வெறுமனே வார்த்தையை கேட்டுட்டு நம்ம போயிடுங்க, அப்புறம் நான் பூசை பார்த்துட்டேன், வருஷம் பூரா நான் பூசை பார்த்தேன், நான் மோட்சத்துக்கு போவேனா தெரியல, அது கேள்விக்குறியாக தான் நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா பூசை பார்த்தவங்க எல்லாம் ஒரு தடவை, ஒரு முறை நான் பூசை இல்லை திருப்பள்ளியில் அப்படி தான் பிரசங்கம் வச்சோம், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்க, ஒருவரை தாங்குங்க, ஒருவரை நீங்கள் என்ன செய்யுங்க, அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் குறைகளை மன்னிச்சிடுங்க, அப்படியெல்லாம் பிரசங்கம் அன்றைக்கி ரொம்ப ஆழமாக நல்லா வைச்சோம். எல்லாம் சிரித்து கேட்டாங்க, எல்லாம் நகைச்சுவையோடு சொன்னோம். எல்லாம் சொல்லிவிட்டு வெளியில் போய் ரெண்டு சகோதரிகள் அப்படியே பக்கத்தில் பேசிட்டு வந்தாங்க. ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி மேலே ஒரு பெரிய பழிபாவத்தை வச்சாங்க. இந்த பொம்பளை அங்கே இருந்தப்போ தான் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிருச்சு அப்படின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா மேலே ஒரு பெரிய பழிபாவத்தை வச்சாங்க. எனக்கு அப்படியே அந்த நேரம், ஏன்னா பூசை முடிச்சு அப்போ தான் வெளியில் போகிறோம், அப்படியே நெஞ்சே நின்றுடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை அந்த சகோதரி எப்படி சந்திக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மா திருப்பி போட்டாங்க, ஆமாம் இவன் மட்டும் பெரிய ஒழுங்கா, இவன் அங்கே இருந்தப்போ என்ன நாத்தம் எடுத்துச்சின்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் நான் தான் வருத்தப்பட்டேன். கடைசியில் இவ்வளோ நேரம் பேசுனது வேஸ்ட்டு தான், யாருக்கும் ஒருத்தருக்கு உதவியாக இருந்திருக்கோம். பட் அவருங்க ரெண்டு பேரும் பாருங்கள், அந்த நிலையை நம்ம இழந்துடுறோம். இப்போது நம்ம நிறைய நேரம் திருப்பலிக்குள்ள வார்த்தைகளை கேட்குற போது, பக்தி பரவசத்தில் இருக்கிற போதெல்லாம் நம்ம சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை இப்போ நாங்கள் பூசை கொடுக்கலன்னா நிறைய பேர் அப்படியே புலம்புறாங்க, பூசை பார்க்கல, வெரி குட், பூசை இன்றைக்கி பார்க்கலன்னா பரவாயில்ல, ஆனால் அன்னைக்கு எத்தனை முறை நீங்கள் இந்த திருப்பலிக்கு அல்லது இறை வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டீங்க, அதை நம்ம சிந்திக்கிறோமா? அதை நம்ம சிந்திக்கிறதில்லை. இதுதான் செயல்பாட்டை குறித்த அந்த சிந்தனை நம்மிடத்தில் குறைந்து போகிறது. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கி அழைக்கிறார். பாருங்கள், இன்றைக்கி முதல் வாசகத்தில் பார்த்தோம், யாக்கோபு கடவுளோட போராடுறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கடவுளுடைய மனிதரோட இவர் ஒரு மனித நிலையில் இருந்து ஒரு போராடுறார். இன்றைக்கு நம்முடைய போராட்டங்கள் அப்படியா இருக்க வேண்டும். கடவுள் கொடுக்குற காரியங்கள் எல்லாமே ரொம்ப அப்படியே இலகுவாக இருக்கிறதில்ல. God will not place you on the bed of roses அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து ரோசாப்பு படுக்கையில் நம்மளை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறவர் இல்லை, மாறாக நம்முடைய வழியில் முட்களையும் கற்களையும் போட்டு நம்மளுடைய செயல்பாட்டை அவர் சோதித்து பார்க்கிறார். நம்ம உண்மையான அன்போடு தான் போகிறோமா? உதாரணத்திற்கு இன்றைக்கி நம்ம புனிதர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இன்றைக்கி உள்ள புனிதரையும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், ஒரு உலகத்தை சார்ந்தவனாக இருந்தால் என்ன சொல்லுவான், அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், உயிரை விடுறதுக்கு பதிலாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் சொல்லுவாங்க. சில நேரத்தில் எனக்கு அந்த அறிவுரை வந்திருக்கிறது மனிதர்களிடமிருந்து. ஒரு சில நேரத்தில் அதை செய்தால் நமக்கு ஒரு பெரிய சாதகமான ஒரு காரியம் நடக்கும். அப்போது அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா, வாழ்க்கை ஒரு அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சூழலோட. இதெல்லாம் வந்து அதான் ஸ்னீக் த்ரூன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பாம்பு எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுதோ அதே போல் நம்மளும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போய்க்கணும். கண்டிப்பாக நல்ல விஷயத்துக்கு ஓகே, நல்ல காரியங்கள், நம்ம நல்ல விஷயங்கள் சில நேரத்தில் குடும்பங்களை உருவாக்குறதுக்கு, பிள்ளைகளை கடவுள் பக்கமாக கொண்டு வர்றதுக்கு நம்ம இறங்கி போகிறது வேறு, அது வேறு. ஆனால் ஒரு கருத்தியல், ஒரு நிலைப்பாடில் நம்ம நிற்கும் போது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போய் நம்ம போய் ஒரு காரியத்தை அடையிறோம் அப்படின்னா அது கடவுளுக்கு உகந்த காரியமாக இருக்கவே முடியாது. அப்போ கடவுளுடைய திட்டத்தின்படி போராட்டம், எந்த ஒரு நன்மைத்தனத்தையும் நம்ம போராடி தான் வெற்றி பெற முடியும். இன்றைக்கி யாக்கோபு இஸ்ரவேலுங்கிற அந்த இஸ்ரேயேலுங்கிற பெயரை வாங்கியிருக்கிறார். இஸ்ரேயேல், இந்த இஸ்ரேயேலுங்கிற பெயரை வாங்கினது வந்து சாதாரணமாக இல்லை, ஒரு போராட்டம், ஒரு போராடி தான் அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த யாக்கோபு என்ன பண்ணினார் கொஞ்சம் அப்படி யோசித்து பார்த்தோம்னா, யாக்கோபினுடைய செயல்பாடு என்ன, என்ன தான் அவர் தப்பு பண்ணார், அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்பாவோடைய ஆசீர்வாதத்தை நீ வாங்கணும். பாருங்கள், இந்த மனுஷன் சொத்து பத்துக்காக போய் ஆசைப்பட்டு அப்பாவை ஏமாத்தலை, அந்த தந்தையிடம் இருந்த முதல் ஆசீரை பெற வேண்டுமென்று அந்த மகன் செய்த காரியம், செய்த காரியம் வந்து தவறு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அவன் ஆசைப்பட்ட காரியத்தினுடைய அந்த அடிப்படை கருத்தியல் என்னன்னா, ஆசீர்வாதத்திற்காக, சொத்துபத்துக்காக. பாருங்கள், ஏசாவு பாருங்கள், அந்த கஞ்சிக்காக தன்னுடைய முதல் அந்த ஆசீர்வாதத்தை இழக்க விரும்புகிறான், முதல் மகனுக்குரிய தலைமகனுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறான். அவனுடைய நிலைப்பாடு, அவன் பொருளுக்காக எதையும் இழக்க துணிந்தவனாக இருக்கிறான். இந்த யாக்கோபு என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த தந்தையின் வழியாகத்தான் நமக்கு வருகிறதுங்கிறத அவங்க உணர்ந்திருந்தாங்க. அதனால் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவன் என்ன செய்கிறான், தன்னை அந்த இடத்துல உட்படுத்துகிறான், அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் சந்திக்க தயாராக இருக்கிறார். அதனால தான் அந்த யாக்கோபு கடவுள் மீது, கடவுளுடைய பார்வையில் ஒரு இரக்கம் மிகுந்த ஒரு மனுஷனாக இருக்கிறார். அவர் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாரு, அங்கே போய் லாபானுங்கிற அவங்களுடைய மாமாவிட்ட ஒரு அடிமைத்தனமான ஒரு தொழில் செய்கிறாரு, வேலை செஞ்சு அங்கே பெண்களை மணந்து அவருடைய சகோதரிகளை மணந்து அப்புறமேட்டு அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய சகோதரனை காண வர்றாரு. பாருங்கள், ஒரு வாழ்க்கை, ஒரு கடினமான வாழ்க்கை முறை. இன்றைக்கி நம்மளும் யோசிக்கிறோம், இன்றைக்கி இயேசுடைய வாழ்க்கையை பார்க்குற போது இயேசு அப்படியே வந்துட்டு ஜீபும்பா மாதிரி இப்படி இப்படி, இன்றைக்கி நிறைய கடவுளை சார்ந்த மனுஷங்க நிறைய பேர் தங்களை சக்தி நிறைந்தவர்களாக காட்டிக்கொள்கிறாங்க. எத்தனை பேர் அப்படியே ஊரெல்லாம் போய் ஊர் ஊராக போய் கேணிமோட்டில் இயேசு உட்கார்ந்துருக்கிறாரு, சீடர்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. இது என்ன, இது உண்மையாக சொல்லணும்னா இது ஒரு பிச்சை. அவங்களாம் போய் ஏதோ மாஸ்டர் அங்கே உட்காந்துருக்கிறாரு, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்டு கெஞ்சி வாங்கிட்டு வர போகிறாங்க, இல்லை இருக்கிற கொஞ்சம் காசை போட்டு ஏதாவது வாங்கிட்டு வர போகிறாங்க. அப்போது இப்படியெல்லாம் ஒரு நாடோடித்தனமான வாழ்க்கை தான் இயேசு வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்தவர் சும்மா வந்து உட்கார்ந்துருக்குல்ல பாருங்களேன், நம்ம சொல்லக்கூடிய சில ஐடென்டிக்கல் கேரக்டர்ஸை, இப்போ நாங்களே கூட அப்படி தான், நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்கிறோம், பங்கில் உட்காந்துக்கிறோம், பங்கு மக்களை கூட சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை, எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எங்களுக்கும் நானும் பருங்குடையில் அப்படி தான் உட்காந்துருக்குறேன், எல்லோரும் வருவாங்க, நமக்கு அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கொரோனா வந்துருமோ அப்படின்னு நமக்கு பார்க்கும் போதே பயமாக இருக்கும், பத்தடி பின்னாடி தள்ளி நின்றுக்கிறோம். பாருங்கள், வரவங்களை கூட நம்ம அன்போடு அரவணைக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ மனமில்லாதவர்களாக இருக்கிற ஒரு சூழல் இல்லை தான். இப்போ இந்த கொரோனா சூழல் ஓகே, நம்ம அதுக்காக ஓடி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்க முடியாது இல்லைங்களா. ஆனால் இயேசு அப்படியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு செயல்பட்டவர் இல்லை, அவரும் போராட்டம், கடவுளுடைய திட்டத்தோடு அவர் போராடிய ஒரு அடையாளமாக இருக்கிறார். பாருங்கள், அவர் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒரு சிலரை இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். அப்போ பேயை ஓட்டுறாரு, தொழுநோயாளரை தொடுறாரு, சந்திக்கக்கூடாதவங்கள போய் சந்திக்கிறார், ஆயக்காரனெல்லாம் போய் பார்க்கவே கூடாது, ஊரெல்லாம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. நம்மளை என்ன செய்வோம், ஊரோட ஒத்து போகணும்ப்போ அவன் பக்கமே போகக்கூடாது, அவன் பக்கம் போனோம்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்க, அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். ஆனால் இயேசு அவங்க வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றாரு. தொழுநோயாளரை தொடக்கூடாது, இவர் தொட்டு சுகப்படுத்தினார்னு பைபிளில் பார்க்குறோம். பேய் பிடிச்சவங்களை பார்த்தாக்க எல்லாருமே ஒதுங்கி ஓடிடுவாங்க, எதுக்கு அந்த நாத்தம் பிடிச்சவங்கள்ட்ட போய் அப்படின்னு. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, போய் பேசுகிறாரு, பேய்களை விரட்டுறாரு. பாருங்கள், அதில் ஒரு அடையாளம் பாருங்கள், பேய் பிடித்த பேச்சிலேருந்த ஒரு சிலர். இந்த பேய் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும், நிறைய பேருக்கு இந்த குவாலிட்டி இருக்கும். பேய் பிடிச்சிருக்கிற நம்ம நினச்சிருக்கோம் பேய் பிடிச்சிருக்கிறவங்களாம் அப்படியே ஆடுனா தான் பேய் பிடிச்சிருக்குன்னு, இல்லை கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநீதி நடக்குதுன்னு தெரிஞ்சு வாயை முடிக்கிட்டு போனோம்னா நமக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பேய் பிடிச்ச நிறைய பேருக்கு பேச்சே இருக்காது, ஏன்னா நம்ம எதுக்கு வம்ப வாயை கொடுத்து வம்ப கட்டிப்பானே, அதனால் டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத், ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் மவுத், எது நடந்தானா. ஆண்டவரே பார்த்துக்கங்க, ஆனால் ஆண்டவர்கிட்ட பழிபாவத்தை ஒப்பு கொடுத்துட்டு போகிறோம். இயேசு அப்படி இல்லை. இயேசு அவர் என்ன செய்கிறாரு, சுற்றி வராருன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. எவ்வளோ தூரம் அவர் காயப்படுத்தப்படுறாரு, இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் அப்படின்னு இயேசுவின் மேலே அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. உடனே இனிமேலாம் ஒரு பயலுக்கும் பேய் ஓட்ட மாட்டேன்ப்பா இப்படியெல்லாம் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு இயேசு ஒரு நாளும் தன்னை முடக்கி கொள்ளலை. பாருங்கள், யாக்கோபு எப்படி கடவுளுடைய மனுஷனோடு போராடி அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற பெயரை வாங்கினாரோ, அதே போல் இயேசு கடவுளுடைய மகன் அப்படிங்கிற அதிகாரத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறாரு, தந்தைக்காக ஓடி உழைத்து தன்னை இழந்து அவர் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கி நாம் இந்த அடையாளத்தெல்லாம் பார்க்கும்போது நாம் அப்படி இருக்கிறோமாங்கிறத யோசிக்கணும். இல்லை வெறுமனை ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க, அல்லது நான் டிவியில் இப்போ நியூஸ் இது நியூ பார்க்குற போல் ஒரு பூசையை பார்த்துருவோம். அதுவும் ஒரு சில பேர் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, பூசை பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம செய்தியை மட்டும் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. வெறும் பூசையில் பிரசங்கத்தை மட்டும் பார்த்துட்டு போகிறது நிறைவு கிடையாது. திருப்பள்ளியே நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் திருப்பள்ளியினுடைய ஆசீர்வாதம் கூட உங்களுக்கு. வெறும் செய்தியை பிரசங்கத்தை மட்டும் கேட்பது ஏதோ அரட்டை அரங்கத்தில் பேச்சு கேட்குற மாதிரி தான். ஆல்பர்ட் ஃபாதருடைய பிரசங்கத்தை தனியாக போட்டு கேட்டோம்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதையாவது கேட்போமே அப்படின்னு கேட்குறவங்க, அது திருப்பலிக்கு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அதை நம்ம சொல்லிக்கொள்ளணும். ஆகவே தான் சொல்கிறோம், இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஓப்பன் பண்ணி முடித்த பிற்பாடு அதான் இத்தனை வருஷமாக பூசையை வந்து டிவியில் பார்த்தோம், அப்போ கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்தாரா இல்லையா, இப்போ கொடுக்காமல் போயிடுவாரா, அதனால் எல்லாம் திறந்த பிற்பாடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கக்கூடாது. எப்போ ஆலயங்கள் திறக்கப்பட்டதோ அப்போ நம்ம ஆலயத்துக்கு போகணும். கடவுள் என்ன செய்கிறார், அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பார். அதனால தான் சொல்கிறோம், மலை மீது ஏறி போகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய திருமலை மீது ஏறி வருகிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா. அப்போ நம்ம ஆலயத்திற்கு ஏறி போகிற போது அது திருமலையில் ஏறி போகிறது. அப்போ செயல்பட மறுக்கிற உள்ளங்கள் நிறைய நம்ம மனங்களில் வந்து கொண்டே இருக்கிற. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை நாமே நத்தைக்குரிய ஒரு ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க, ஸ்னெயில் ஆட்டிடியூட், அதாவது உள்ளே இழுத்துக்கிறது. நமக்கு இது சாதகமான சூழலாக இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே அந்த நத்தை என்ன செய்யும், தன்னை உள்ளே இழுத்துக்கும், உள்ளே இழுத்துக்கிட்டு உள்ளே வச்சுக்கும். அது எப்போ கான்ஃபிடெண்ட்டாக வருதோ அப்போ தான் வெளியில் வரும். அதே மாதிரி நாமும் பல வேளைகளிலே நம்மை உள்ளிழுத்து கொண்டு நமக்கு சாதகமான ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம இருக்க விரும்புகிறோம். ஆண்டவர் அதை விட்டு வெளியே வான்னு சொல்கிறார். அதனால் பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை, அவர் போய் நோய் நொடியெல்லாம் குணமாக்கினார், திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அனைத்து அவர்கள் மேல் அவர் பரிவு கொண்டாருங்கிற, ஏன் பரிவு கொண்டார், ஆயரில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். பாருங்கள், அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தாம் அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். இந்த பகுதியை நம்ம சர்ச்சஸில், மற்ற சர்ச்சஸை பற்றி எனக்கு தெரியல, நம்ம சர்ச்சஸில், நம்ம கத்தோலிக்க திரு அவையில் நான் பார்த்த வரைக்கும் இந்த பகுதியை எங்கே எப்போ ஜெபிப்பாங்க அப்படின்னா, சாமியார் சிஸ்டருக்கு ஆள் வேணுங்கிறப்ப இதை ஜெபிப்பாங்க. அந்த இது ஆட்கள் நமக்கு ஊழியர்களுக்காக இல்லை குருக்கள் கன்னியர்களுக்காக ஆட்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற போது என்ன செய்வாங்க, இந்த ஒகேஷன் சண்டே, தேவ அழைத்தல் ஞாயிறுன்னு ஒன்று ஒரு நாள் நடக்கும். அன்றைக்கு எல்லா ஆலயங்களிலும் இன்வேரியபிளி இந்த வாசனத்தை சொல்லி, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, ஆகவே ஆண்டவரே இளிச்ச வாய்ப்பிள்ளையிலெல்லாம் கொஞ்சம் பேர் சாமியார் ஆக்கி விடுங்க, என் பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளையாக டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும், அடுத்த வீட்டு பிள்ளைய நீங்கள் கூட்டிகிட்டு போங்க எல்லாம் ஜெபிப்பாங்க. ஏமா நீங்கள் ஜெபம் பண்ணிங்களே, உங்கள் வீட்டு பிள்ளையை சிஸ்டர் ஆக்கிடலாமா, இல்லை என் மகன் வந்து டாக்டருக்கு தான் படிப்பேன்னு நிற்கிறா. பாருங்கள், நான் உங்கள் வீட்டு பிள்ளை டாக்டராக படிக்கணும் இன்ஜினியராக போகணும், அடுத்த வீட்டு பிள்ளை சாமியாராக போகணும் சிஸ்டராக போகணும் நாசமாக போகணும். ஒரு அம்மா வந்து சொன்னிச்சான் சாமியார்கிட்ட, இந்த மூணாவது பையன் வந்து சாமியாருக்கு தான் லாய்க்கு சாமி, அவனை எப்படியாவது செமினரிக்கு அனுப்பிடுங்க அப்படின்னுச்சான். என்னம்மா என்ன திடீர்னு அப்படின்னு, ஆமாம் சாமி, முதல் பையன் டாக்டருக்கு படிச்சிட்ருக்கிறான், ரெண்டாவது பையன் இன்ஜினியருக்கு படித்தான், இதுதான் ஒன்றுத்துக்கும் உதவாக கரையாக இருக்குது, சாமியாருக்கு தான் லாய்க்கு அப்படி. உண்மையாலுமே சொல்லணுன்னா, நானும் குருவாக போன பொழுது 10ஆம் கிளாஸ் பரீட்சையிலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்து எழுதணும். நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், அம்மா இன்னும் அடுத்தது எவ்வளோ தூரம் படிக்கணும் அப்படின்னு, இதோடு முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்வாங்க, 10ஆம் கிளாஸோட படிப்பு முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்தது படித்தோம். அடுத்தது பார்த்தா 12ஆம் கிளாஸ் வந்துச்சு செமினரிக்குள்ளே. அதுக்கு நான் நினச்சேன், சரி செமினரிக்குள்ளே போயிட்டாக்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் படிக்க வைக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறது தான், நம்மளை ஜெபிக்க சொல்லி அப்படியே ஜெபம் பண்ண, நல்ல ஜெபம் பண்ணோம்னா நம்மளை சாமியார் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சி உள்ளே போனால், 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு போயாச்சு, போனால் 12ஆம் கிளாஸ் படிக்கணும்ன்ட்டாங்க 11th 12th. அப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தா ஃபிலாசபி, தியாலஜி, அங்கே படிக்கிறத இங்கே படிச்சுருந்தேன்னா நான் பெரிய டாக்டராக போயிருப்பேன், ஐஏஎஸ் ஆஃபீஸராக போயிருப்பேன். உண்மைன்னு சொல்லப்போனால் வெளியில் படிக்கிறத விட அங்கே புழிஞ்சு எடுத்தாங்க. ஓரல் எக்ஸாம்னு சொல்லி சாமியார் முன்னாடி உட்காந்துருப்பார், நம்ம பதில் சொல்லணும். எங்கேயாவது இந்த அநியாயம் இருக்குமா? ஓரல் எக்ஸாம் படித்ததை கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு சொல்லணும். இப்படியெல்லாம் வந்து அந்த மெத்தடு, நான் ஒன்றும் தவறாக சொல்லலை, மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஓரல் எக்ஸாமினேஷன். திடீர்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க, சொல்லணும். பாருங்கள், அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படித்தோம். அப்போ குருமானவர், அப்போ குருத்துவத்துக்கு போகிற பிள்ளைகள் வந்து யாரும் சும்மா உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து சாப்பிட்டு விட்டு யாரும் சாமியாராக போகிறது இல்லை. எல்லோரும் நல்லா படித்து அதுக்குரிய தகுதியை கொடுத்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு குருத்துவத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவுங்கிற வார்த்தையை நம்ம கேட்குற போது, இது ஏதோ சாமியார் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறதுக்காக ஆண்டவர் பேசி வச்சுருக்காரு. அறுவடை மிகுதின்னா குருக்கள் கண்ணீர். அப்போ ஏசு இருந்தப்போ குருக்கள் கண்ணீர்கள் பெருசாக கிடையாதுங்க, அந்த அழைத்தலுங்கிறதெல்லாம் புரிதல் வேறு. அப்போ கடவுள் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்காருனா, கடவுளுடைய பணியை செய்வது அடிப்படையில். அந்த பணிங்கிறது எங்கெங்கே இருக்குது? எல்லா தளத்திலும் இருக்குது. இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே ஒரு ஆண்டவருடைய மகன் உட்கார்ந்துருந்தா, அந்த மகன் என்ன செய்வார்? கடவுளுடைய பிரசன்னத்தை தன்னுடைய செயல்பாட்டில் காட்டுவார். ஒரு சில ஆசிரியர்களை நான் பார்த்துருக்குறேன், கடவுளுடைய பேரால் இரக்கத்தை கொடுப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு. சில பேரை பேங்க்கில் பார்த்துருக்குறேன், அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பேசுகிற விதமே நல்லாயிருக்கும். நான் ஒரு பேங்க்கில் ஒரு மேனேஜர் இருந்தார், அங்கே போகும்போது அவருடைய ஆட்டிடியூடே வித்தியாசமாக இருக்கும். அவர் உடனே ரிசீவ் பண்ணுவார், யாராவது அப்படியே முழிச்சிக்கிட்டே நின்று அவனை கூப்பிடுவார், இங்கே வாங்க, என்ன உடனே அவட்ட போங்க. பாருங்கள், ஒரு மேனேஜர் அவர், அவர் ஒரு அவர் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எதையும் கண்டுக்காமல் இருக்கலாம் அவர், ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவர். அப்போ அவர் செயலாக்கம் கொடுக்குறார், செயல் வடிவம் கொடுக்குறார், தன்னுடைய அந்த வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்குறார், இறக்கத்தை கொடுக்குறார், பரிவு காட்டுறார். இன்றைக்கி ஒவ்வொரு தளத்திலையும், இன்றைக்கி அரசியல் அரசியல் அரசியல்னு நம்ம இன்னமும் அசிங்கமாக பார்க்குறோம். இந்த அரசியல் தான் நம்மளெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்குது. இந்த அரசியலில் இருக்கிற தளம்தான் நம்மளை வந்து மக்களை ஒரு ஆளுமைக்கு உட்படுத்துது, வாழ்வு கொடுக்குது, வயிற்றுக்கு சோறு போடுற ஒரு நிலையில் இருக்குது, அடிமைப்படுத்தக்கூடிய நிலையாகவும் இந்த அரசியல் மாறி இருக்குது. இப்போ கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த அரசியல் என்பது என்னமோ அவதூறு, அதுக்குள்ளே போகக்கூடாது, அதுக்குள்ளே போனால் அசிங்கம், ஏன் நம்ம அப்படி யோசிக்கணும்? அந்த தளத்திலையும் நாம் போய் நின்று என்ன செய்யணும்? ஆண்டவருடைய மதிப்பீடுகளை, விழுமியங்களை வாழ்வாக்கணும். ஒரு சில கிறிஸ்தவர்கள் அரசியலுக்குள்ளே வருகிற போது நம்ம என்ன அவங்கள ஆதரிக்கிறோம், எதற்காக? அவர் கிறிஸ்தவர், என்னுடைய இனத்தை சார்ந்தவர் என்பதற்காக அல்ல, அவர் வழியாக மதிப்பீடுகள் நிறுவப்படணும், இயேசுவினுடைய மதிப்பீடுகள். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு பேசலாம், ஆனால் ஒரு பார்லிமெண்ட்லேயோ ஒரு அரசியல் சார்ந்த சூழல்லையோ போய் அவங்க தான் பேச முடியும். அப்போ நல்ல அரசியல் தலைவர்களை, கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களை, ஒரு ஊரில் ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற அதிகாரி ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறத நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம். பெயர்களை சொல்ல விரும்பலை, ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளை பிராண்ட் பண்ணுவாங்க, இவர் ஒருவேளை அதுவாக இருப்பாரோ இதுவாக இருப்பாரோ அப்படி சொல்லிடுவாங்க. அதனால் நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும் யார் யார் அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு. கடவுளுடைய மதிப்பீடுகளுக்காக வாழ்கிறோம். அப்போ இந்த அழைத்தல், அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவுங்கிற வார்த்தையினுடைய ஆழம் எங்கே இருக்குன்னா, அறிவியல் தளத்தில் இருக்குது, அரசாங்க தளத்தில் இருக்குது, பணி செய்கிற இடத்துல இருக்குது, ஆன்மீக தளத்தில் இருக்குது, எல்லா தளத்துலேயும் இந்த வேலையாட்களுக்கான தேவை இருக்கிறது. கடவுளுடைய விழுமியங்களை ஆங்காங்கே நம்ம என்ன செய்யணும்? நிறுவனம். ஆண்டவர் உப்பா ஒளியா அப்படிங்கிற, உப்பா ஒளியா நீ மாறணும். உப்புனா எப்படி? குழம்புல கொஞ்சோண்டு தான் உப்பு போடுவோம். நீ கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நீ அந்த இடத்துல உன்னுடைய அன்பை நிறுவு, அன்பை காட்டு, உன்னுடைய இயேசுவினுடைய விழுமியத்தை காட்டு. பாருங்கள், அந்த வார்த்தை பரிவு கொண்டார். இந்த வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறோம். ஒசையா புத்தகத்தில் பரிவு என்னும் கட்டுகளால், 11:4 ஒசையா, பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன், அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். இந்த பரிவுங்கிற வார்த்தையை தொடர்ந்து வரக்கூடிய செயல்பாடுகளை மட்டும் நீங்கள் பாருங்களேன். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறால் கட்டி நடத்தி வந்தேன், அவர் நடத்துகிறாரு, கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன், லிபரேஷன், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன், ஃபீடிங், இது வந்து அவங்கள மேம்படுத்துறது உடலால் உள்ளத்தால். மத்தேயு 18:27 பாருங்கள், அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். இந்த பரிவுங்கிற வார்த்தையை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இரக்கத்துக்கும் பரிவுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. சின்ன டிஃப்ரென்ஸ் இல்லை, வாஸ்ட் டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ். இரக்கம்ங்கிறது ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா சச்சோ அப்படின்னு சொல்கிறது, ஃபீலிங் சாரி, ஐயோ அப்படி விழுந்துட்டாங்களே. பரிவுங்கிறது தாண்டி ஓடி போய் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது. பரிவுங்கிறது செயல்பாடோடு போகணும், இரக்கங்கிறது வார்த்தையோடு நிற்கணும். இறக்கப்படலாம், எல்லாரும் இறக்கப்படலாம். பரிவு யார் கொள்ளுவாங்க? யார் ஓடி போய் உதவி செய்கிறாங்களோ அந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு தான் பரிவு கொள்கிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு தான் இந்த வார்த்தையை நான் இப்போ ஐடென்டிக்கலாக வைக்கிறேன், ஒரு அடையாளப்படுத்துகிறேன். இந்த பரிவுங்கிற வார்த்தை வர இடத்துலலாம் பாருங்கள், ஒரு செயல்பாடு கூடவே வரும் பைபிளில். பரிவு கொண்டு அவனுடைய கடன் அனைத்தையும் அவர் விடுதலை செய்கிறார். மத்தேயு 20:34 இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார். பரிவு கொண்டு தொடுறாரு பாருங்களேன், உடனே அவர் பார்வை பெற்று சென்றாங்க. மாற்கு 1:41 இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. பாருங்க, கையை நீட்டி தொட்டு, செயல்பாடு. பரிவுங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா செயல்பாடு. மாற்கு 6:34 அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார், ஆயிரெல்லாம் ஆடுகளைப் போல் இருந்ததனால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்காக பலவற்றை கற்பித்தார். டயர்டாக இருக்கிறாரு இயேசு, அப்படி இருந்தப்போ கூட பெரும் மக்கள் கூட்டிட்டாங்க, உடனே பரிவு கொண்டு அவங்களுக்கு திருப்பி கற்பிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரிவுங்கிற வார்த்தை இன்றைக்கி மிஸ்ஸிங் நம்மளுடைய வாழ்க்கையில். அப்போது நம்ம அழைக்கப்படுறோம் அறுவடை மிகுதி வேலையாட்கொள்ள குறைவுனா எதற்குன்னா இந்த ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம பார்க்கலாம், பரிவு கொள்றதுக்கு. இன்றைக்கி நம்ம வீடுகளில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாங்க, ஒரு குடும்பம்ங்கிற அமைப்பில் யார் யாரோ இருக்கிறாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, நீங்கள் பணி செய்கிற இடத்துல ஆட்கள் இருப்பாங்க, நீங்கள் தொண்டு செய்கிற இடத்துல ஊழியர்கள் அங்கே இருப்பாங்க. அப்போ நம்ம பரிவு கொள்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என்ன உடம்பு சரியில்லையா, என்ன மாத்திரைப்படியா அப்படின்னு கணவர் நார்மலாக அப்படி தான் கேட்பாங்க. ஆண்களுக்கு வந்து அந்த அன்புறவு காட்ட தெரியாதுன்னு ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை நம்ம சொல்லி ஏமாற்றிக்கிறோம். நம்மளை அப்படி இல்லை, காட்டணும் அதை. அதுதான் பரிவு இல்லாதவங்களுக்கு வராது அது. என்ன மாத்திரைப்பட்டியா, ஆ ஏ மாத்திரை வேண்டாம் அம்மா கொடுறான், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு அவங்களுடைய இரக்கம். பரிவுன்னா ஓடி போய் ஒரு சுடுதண்ணி ஈரமா அந்த ஈரம் வாங்கிட்டு வரேன், நீரே நீ படு, நான் நீ ஒன்றும் செய்யாத அப்படின்னு எந்த கணவர் செய்கிறாரோ அதுதான் பரிவினுடைய வெளிப்பாடு. மனைவி அதே போல், அம்மா வந்து நம்ம பிள்ளைகளுக்கு செய்வாங்க, பிள்ளைகள் அம்மாவுக்கு செய்வாங்களா, அப்பாவுக்கு செய்வாங்களா, அவங்க ஏதோ பார்த்துக்கட்டும் அப்படின்னு நினச்சி விட்டிங்கன்னா அந்த பரிவு மிஸ்ஸிங். எந்த இடத்துல பரிவு உங்களுக்கு இல்லையோ அந்த பரிவை நீங்கள் பெற முடியாது. எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அறுக்க போகிறீங்க. கடவுள் அப்படி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால தான் இந்த சமூகம் கடவுளுடைய பரிவை காண முடியாதபடி தவிக்கிறது. அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறாரு, நீங்கள் அந்த பரிவோடு செயல்படுங்க. இதுக்குத்தான் ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க, செயல்பாட்டு தளங்களுக்குள்ளே வருவதற்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க. இன்றைக்கி செல்ஃபோன் உலகம், எல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு எல்லாம் நம்ம வந்து உட்கார்ந்துடுறோம். நான் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு முடியாத நிலையில் அதை தான் நான் பவர் ப்ரேயர் என்று சொன்னேன். பவர்னா என்ன, செயல்பாட்டுக்குரிய ஒரு தளங்களில் நம்ம நின்று செயல்படக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். அது ஜெபிக்கிற தளமாக இருக்கட்டும், செயல்படுகிற தளமாக இருக்கட்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் யாக்கோபு கடவுளோட போராடினார் அப்படிங்கிற பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நான் எத்தனை காரியத்தில் கடவுளோட போராடி கொண்டிருக்கிறேன். கடவுளோட அப்படின்னா நன்மைத்தனங்களோட, கடவுளோட காரியம் அப்படின்னு தெரிஞ்சு அதோட போராடி நம்ம வெற்றி அடையும் போது கடவுள் மேலும் மேலும் ஆசீர்வாதத்தை பொழிவார். கடவுளுடைய காரியம் அப்படி இல்லைன்னா கடவுள் என்ன செய்வார், அது பக்கமே வரமாட்டார். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம போய்கிட்டே இருப்போம், ஆனால் கடைசியில் முட்டு செந்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்போம். ஆண்டவர் அதான் சொன்னார், நன்மைக்குரிய வழிகள் இடுக்கமானது, அதுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பின்னாடி அதனுடைய ஆசீர்வாதம் பெரியது. ஆனால் தீமைக்குரிய வாயிலோ அகன்றது. இன்றைக்கி அதுக்குள்ளே போகத்தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு வழிக்குள்ளே பயணித்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்ய காத்திருக்கிறார், நீங்கள் சரியான வழியில் நடக்க ஆசைப்பட்டால். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென்.